மாறுபாடில்லா உண்டி. எழுத்தாளர் தியாகராஜா சுதர்மன். பாலும் பால் சார்ந்த உணவுகளும். நமது உணவு பாரம்பரியத்தில் சைவ உணவு, அசைவ உணவு என்ற வகைப்பாட்டுக்குள், சைவ உணவு பழக்க வழக்கங்களுள் பாலும் பால் சார்ந்த உணவுகளும் அடங்குகின்றன. மேலைத்தைய உணவு வகைப்பாடுகளுள் பாலினை தாவர உணவுகளுடன் சேர்த்து உண்ணுபவர்களை லக்ட்ரோ வெஜிடேரியன்ஸ் என்பார்கள். மேலைத்தையத்தவர்கள் தனியே தாவர உணவுகளை உண்பவர்களுக்கு சில ஊட்டச்சத்து குறைபாடுகள் வரும் என குறிப்பிட்டுள்ளார்கள். உதாரணமாக, உடலுக்கு தேவையான ஆனால் மனித உடலினால் தொகுக்க முடியாத தாவர உணவுகளில் இல்லாத சில புரதக்கூறுகளான அமினோ அமிலங்கள், சில கொழுப்பின் கூறுகளான கொழுப்பு அமிலங்கள் என்பன இவ்வாறானவர்களுக்கு கிடைக்காது போகும். இவ்வாறான சத்துக்கள் ஏனைய உயிரினங்களின் முட்டை, இறைச்சி, பால் என்பவற்றிலிருந்து மனிதனுக்கு கிடைக்கின்றன. நமது பாரம்பரிய சைவ உணவு பழக்கத்தில் பால் மிக முக்கியமான உள்ளடக்கமாக உள்ளது. உயிர்களை கொல்லாமல் அவற்றுக்கு தேவையானது போக மிகுதி பாலை நாம் பயன்படுத்தி கொள்கின்றோம். இதன் மூலம் எமது பாரம்பரியத்தில் சைவ போஷணத்தை கடைபிடிப்பவர்களுக்கு மேற்படி ஊட்டச்சத்துக்களின் குறைபாடுகள் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் அரிது. பால் எனும் போது பிரதானமாக பசுவின் பாலே கருத்தில் கொள்ளப்படுகின்றது. எனினும் ஆடு, எருமை போன்றவற்றின் பால்களும் எமது உணவு பழக்கத்தில் காணப்படுகின்றன. பசுவின் பால் வாசமார் பார்க்கு பித்தம் வறட்சியும் இருமன் மாறும், கயமுதற் பிணிகளும் போம், காயத்திற் பெலனும் உண்டாம், நயமதாய் தாதுவிற்தி நாளும் உண்டாகும் என்ப வியன்மிகு வெள்ளையாப்பான் மெல்லிதாமுவர்க்கு மேற்கும் கயமுறு கபிலையின் பால் கனத்திடும் என்பர் மாதோ. பக்கம் 84 அமிர்தசாகரம் பதார்த்த சூடாமணி. வாசமுள்ள பாலுக்கு பித்த தோஷத்தினால் உடலில் ஏற்படும் வறட்சி, வறட்டிருமலும் மாறும், உடலை மெலிவடைய செய்யும் பிணிகளும் குறைந்து உடலில் பலம் உண்டாகும். பாலினால் உடற்தாதுக்கள் விருத்தியடையும். குறிப்பாக பாலில் உள்ள சத்துக்களானவை உடலினால் உடனடியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என சித்த மருத்துவம் கூறுகின்றது. இதனால் உடல் நலிவுற்ற நிலையில் பால் சிறந்த ஆகாரமாக பயன்படுகின்றது. பசுப்பால் தொடர்பில் சித்த மருத்துவ நூல்களில் பசுக்களின் நிறத்தை அடிப்படையாக கொண்டு அவற்றின் குணங்களும் மாறுபட்டு காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. அதற்கமைய இந்த பாடலில் வெள்ளை நிற பசுவின் பால் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது என்றும், ஒவ்வாமைகளை ஏற்படுத்தாது என்றும் குறிப்பிடப்படுவதுடன், நலிவுற்ற கபில நிற பசுவின் பால் அஜீரணத்தை ஏற்படுத்தும் எனப்படுகின்றது. ஆனால் தற்கால விஞ்ஞான ரீதியிலான பார்வையில் இவை பற்றிய முடிவுகள் எதுவும் இல்லை. பாலானது அனைத்து வகையான சத்துக்களையும் கொண்ட நிறை உணவாக காணப்படுகின்றது. பாலில் காணப்படும் புரதம் வளரும் குழந்தைகள், சிறுவர்களுக்கு சிறந்ததொன்றாக காணப்படுகின்றது. உயிர் சத்துக்களில் பி வகை உயிர் சத்துக்களை அதிகமாக கொண்டது. குறிப்பாக B12 அதிகமாக கொண்டது. B12 ஆனது நரம்பு கலங்கள், குருதி கலங்கள் ஆரோக்கியத்துக்கு அவசியமானது ஒன்றாகும். 200 மில்லி லிட்டர் பாலில் இருந்து 1.9 மைக்ரோகிராம் B12 கிடைக்கின்றது. பொதுவாக 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், சிறுவர்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான B12 ஆனது 0.4 தொடக்கம் 1.8 மைக்ரோகிராமும், வயது வந்தோருக்கு 2.4 மைக்ரோகிராமும், கர்ப்பிணி தாய்மார், பாலூட்டும் தாய்மார் போன்றோருக்கு 2.8 மைக்ரோகிராமும் ஆகும். அதேபோல் சாதாரணமான ஒருவருக்கு ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்களின் அளவுகளில் பின்வரும் வீதங்களில் 240 மில்லி லிட்டர் பாலில் இருந்து கிடைக்கின்றன. புரதம் 16%, மாப்பொருள் 5%, கொழுப்பு 10%, கல்சியம் 23%, சோடியம் 5%, உயிர்ச்சத்து ஏ 3.2%. பாலில் நிரம்பிய கொழுப்பமிலங்கள் மற்றும் கொலஸ்திரோல் குறிப்பிடத்தக்களவு காணப்படுவதால் அதி உடற்பருமன், உடல் வலு பிரயோகமற்ற தொழிலுடையவர்கள், வயதானவர்கள், கொலஸ்திரோல், நீரிழிவு, இதய நோயுடையவர்கள் பாலினை குறைப்பது நன்று. அல்லது கொழுப்பு நீக்கப்பட்ட பாலினை பயன்படுத்துதல் சிறந்தது அல்லது மோராக அருந்துதல் நன்று. இதனாலேயே சாதாரணமாக பாலினை பயன்படுத்துவது தொடர்பில் சித்த மருத்துவ நோயில்லா நெறியானது பின்வருமாறு குறிப்பிடுகின்றது. பால் சுருக்கி நெய்யுருக்கி மோர் பெருக்கி உண்ண வேண்டும் என அறிவுறுத்துகின்றது. இங்கு பால் சுருக்கி எனும் போது பாலினை அடுப்பினில் குறைந்த நெருப்பில் காயவிடும் போது பாலின் மேல் ஆடை படரும். இவ்வாறு படரும் பாலாடையினை அகற்றி குடிக்கும் போது பாலில் உள்ள கொழுப்பானது குறைவடைகின்றது. இதனால் பால் கொழுப்புகளினால் ஏற்படும் உபாதைகள் குறைவடைகின்றன. சித்த மருத்துவத்தில் சுவைகளின் அடிப்படையில் எந்தெந்த சுவைகளை பாலுடன் கலந்து அருந்தலாம் என குணபாடம் சீவ வகுப்பு எனும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆறின் முதண்டுவா காவரப்பாலை வளர்க்கு பீரின் சுவையுரண்டேற்றென்பர் கார்பூனிருங் கண்டோக்கு முன்னன் களையொழிப்பா தோடருந்த பண்டாக்கு முன்னி பகர். பக்கம் 512 குணபாடம் சீவ வகுப்பு. அறுசுவைகளில் பாலுடன் புளிப்பு துவர்ப்பு கைப்பு சுவைகளை பாலுடன் சேர்க்க கூடாது என்றும் கார்ப்பு இனிப்பு சுவைகளை சேர்த்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பசுவின் இளந்தயிர் முது தயிர். இளந்தயிர் கிரிச்சிருந்தோடு இழைப்பெருந்தாகம் போக்கும் வளர்ந்திடும் வாதமப்பால் வருமுது தயிர் குணத்தை விளம்பிடின் மதுரமாக மேம்படு பெலனஞ்சாரும் உளந்தனின் மகிழ்ச்சி உண்டா முருதுமிர் தீர்க்கும் அன்றே. பக்கம் 85 அமிர்த சாகரம் பதார்த்த சூடாமணி. இளந்தயிர் சிறுநீர் பாதையில் குத்தல் எரிவு வலி என்பவற்றுடன் முகத்தில் வீக்கத்தை உண்டு பண்ணி சிறுநீர் சொட்டு சொட்டாக வெளியேறும் நிலையான கிருச்சிரம் களைப்பு தாகம் என்பவற்றை போக்கும். வாத தோசத்தை வளர்ப்பதன் மூலம் உடற்செயற்பாடுகளை சீராக்கும். முது தயிர் இனிப்பு சுவையின் குணங்கள் மேம்பட்டு உடலுக்கு பலத்தை தரும். உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். கைகால் மரத்து போதலை நீக்கும். தயிரானது உடலுக்கு சிறந்த உணவாக காணப்படுகின்றது. குளிர்ச்சித்தன்மையை கொண்டது. இதனால் இரவு உணவில் சேர்த்து கொள்ளப்படுவதில்லை. அதேபோல் வாத நோய்களிலும் சேர்க்கப்படுவதில்லை. தயிரில் உடலுக்கு நன்மையை தரும் நுண்ணுயிரிகளான பாக்டீரியாக்கள் மதுவும் என்பன காணப்படுகின்றன. இவை வயிற்றுப்போக்கு வயிற்று வலி வயிறு ஊதுதல் சமிபாடின்மை மலக்கட்டு போன்ற உணவு கால்வாய் உபாதைகள் இல்லாது சமிபாட்டு செயற்பாடுகள் சீராக நடக்க உதவுகின்றன. பால் ஒவ்வாமையை குறைக்கின்றது. மோர் தயிரினை மத்தினால் கடைந்து கொள்ளும் போது பெறப்படுவது மோர் ஆகும். இங்கு வெண்ணெய் எடுத்த மோராகவும் வெண்ணெய் எடுக்காத மோராகவும் பயன்படுத்தப்படுகின்றது. நமது பாரம்பரியத்தில் வெண்ணெய் எடுத்த மோரே அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கரைத்ததுடன் வெண்ணெய் தன்னை கவர்ந்திடும் மோர் குணங்கள் செருத்திடும் மண்ணும் தானும் செவ்வையாய் மலமும் போகும். அறுத்தியாய் பசியுண்டாகுமோ வெண்ணெய் இடாத மோராட் சிரத்து நோய் கண்ணோய் காசன் செறிவிரமேகத்தோடே. உட்டணங் கிராணி பித்த முற்றநீர் கடுப்பு மாறும். மட்டில் வெண்ணெய்க்கு தாது வளர்ந்திடும் பெலனுண்டாகும். வெட்டை மூலமும் போங் கண்ணு மிக ஒளியுண்டாமையும் திட்டமாய் அழகுண்டாகும் தீர்த்திடும் இரத்த பித்தம். பக்கம் 85 அமிர்த சாகரம் பதார்த்த சூடாமணி. வெண்ணெய் நீக்கப்பட்ட மோரினால் உணவு நன்றாக சமிபாடு அடைய செய்திடுவதோடு மலத்தினையும் நன்றாக போகச் செய்யும். தொடர்ச்சியாக நல்ல பசியும் உண்டாகும். வெண்ணெய் நீக்கப்படாத மோரினால் சிரசில் ஏற்படும் நோய்கள் கண்ணோய்கள் ஒவ்வாமைகள் நீரிழிவு உடச்சூடு நாட்பட்ட கழிச்சல் பித்த அதிகரிப்பினால் ஏற்பட்ட நீர்க்கடுப்பு என்பன குறைவடையும். நெய்யற்ற மோரினை மதுமக நோயில் அருந்த வேண்டும் என மேகவாகன திரட்டு எனும் நூலில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஆரே ஆரே வருகின்றீர் ஐயும் பித்தும் அகத்தடக்கி நீரே நீரே ஆகிலும் கேள் நெய்யற்ற மோரே மிக பெருகி பாரீர் பாரீர் முசுட்டையிலே பறித்து பறித்து அவையின் தூறு தூரே தூரே கொள்கின்றேல் தோற்றீர் நீரே தோற்றீரே. பக்கம் 14 மேகவாகன திரட்டு. கபம் பித்தமாகிய குற்றங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற மதுமக நோயில் தயிரினை கடைந்து நெய்யினை எடுத்த பின் மோரினை பருகுவதுடன் முசுட்ட இலை அதன் வேர் போன்றவற்றை முறையே பத்தியமாக மருந்தாக உட்கொள்ளின் மதுமக நோய் கட்டப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. பாலில் உள்ள மாப்பொருள் கொழுப்பு என்பன மதுமக நோய் நிலையில் அவசியமாகின்றன. மோரில் கொழுப்பின் அளவானது குறைக்கப்படுகின்றது. மோர் பெருக்கி எனும் போதும் போதுமான அளவு நீர் சேர்த்து மோரினை நன்றாக ஐதாக்கிக் கொள்ளும் போது மோரில் உள்ள மாப்பொருளானது மேலும் ஐதாக்கப்படுகின்றது. இதனால் விரைவாக குளுக்கோஸ் அகத்துறிஞ்சப்பட்டு குருதியில் குளுக்கோஸ் செறிவாக்கப்படுவது குறைக்கப்படுகின்றது. இதனால் மோரானது சிறந்த பத்திய பொருளாக பயன்படுகின்றது. பால் மோர் என்பவற்றுக்கிடையிலான மாப்பூசணி கூறுகளில் புரதச்சத்து மாப்பொருளில் மாற்றமிராது. ஆனால் கிடைக்கும் கலோரியில் கொழுப்பில் அதிகளவிலான மாற்றம் இருக்கும். வெண்ணிக்கு உடற்தாதுக்கள் வளர்ச்சி பெறும் பலம் உண்டாகும். உடற்சூடு அதனால் ஏற்படும் மூல நோய் என்பன குறையும். கண்ணுக்கு ஆரோக்கியத்தை வழங்கும். உடல் அழகு பெறும். மூலத்திலிருந்து இரத்தம் வடிதல் போன்ற சிறு சிறு இரத்த கசிவு நிலைகளை குறைக்கும். நெய் வாதமை பித்தன் நாளும் வருந்திடாதிருக்கு நெய்க்கு. சீதமும் அழகுமுண்டான் சிறப்புற குளிருங்கண்கள். தாதுவர்த்திக்கும் பித்தன் தவிர்த்திடும் இளமையுண்டாம். ஓத பல்லெலும்பு கண்ணோ எழுத்திடும் என்பர் சித்தர். பக்கம் 85 அமிர்த சாகரம் பதார்த்த சூடாமணி. நெய்க்கு வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்று முத்தோசங்களும் சமநிலை குழம்பாமல் இருக்கும். உடலில் குளிர்ச்சியும் அழகும் உண்டாகி கண்கள் ஆரோக்கியம் அடையும். இளமை உண்டாகும். பல்லெலும்பு கண்கள் தொடர்பான நோய்கள் குறைந்திடும். ஒரு நாளைக்கு உணவில் சேர்க்கக்கூடிய நெய்யின் சராசரி அளவு 1 தேக்கரண்டி தொடக்கம் 1 மேசைக்கரண்டி ஆகும். ஒரு நாளைக்கு சராசரியாக 13 கிராம் நிரம்பிய கொழுப்பு எமது உடலுக்கு போதுமானது. 1 மேசைக்கரண்டி நெய்யில் 9 கிராம் நிரம்பிய கொழுப்பு உள்ளது. எனவே இதனை கவனத்தில் கொள்வது சிறந்தது. 1 மேசைக்கரண்டி நெய் வெண்ணெய் நெய் என்பவற்றில் சத்து பெருமானங்களில் அதிக மாற்றங்கள் இல்லையெனினும் வெண்ணெயினை நன்றாக உருக்கி நெய்யாக வைத்திருக்கும் போது நீண்ட காலம் வைத்திருக்கலாம். அத்துடன் வெண்ணெயில் உள்ள நீர் இல்லாததாக்கப்பட்டு நெய்யானது வெப்ப வீரியமுள்ள பசியை தூண்டக்கூடிய உணவாக மாற்றப்படுகின்றது. ஆனால் நெய்யில் நிரம்பிய கொழுப்பு மிளங்கள் அதிகம் இருப்பதால் இலகுவாக சமிபாடு அடைய முடியாது. தோலுக்கு கீழ் சேமிக்கப்படுகின்றது. இந்த செயற்பாட்டில் கெட்ட கொழுப்பானது உடலில் அதிகம் உற்பத்தியாகின்றது. அத்துடன் நெய்யிலும் கணிசமான அளவு கெட்ட கொழுப்பு காணப்படுவதால் ஆரோக்கியத்துக்கு பாதகமாக அமைகின்றது. எனவே அளவுடன் எடுத்து ஆரோக்கியமாக வாழ்வோம். சில பால்சார் பாரம்பரிய உணவுகள். 1. பாலுடை அடிசில் அல்லது பாச்சோறு அரிசி சார்ந்த உணவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2. நெய்யுடை அடிசில் அல்லது நெய்ச்சோறு வெறுநெய்யின் சோறு முன்னில் விருபல கண்ணுங் கிருகிருத்த பித்த நோய் கிட்டா தருவிக்குங் கண்ணுக்கு மா குளிர்ச்சி கட்டுமிகச் சீரணமா முன்னற்கு பத்தியமா முன். பக்கம் 389 பதார்த்த குண சிந்தாமணி. நெய்யும் அன்னமும் கலந்துண்ணில் முதியோர் வறியோருக்கு பலமும் கண்ணுக்கு குளிர்ச்சியும் தலை சுற்றுடன் கூடிய பித்த நோய் ஏற்படாது. சமிபாடு சீராகும். நோய்களுக்கு சிறந்த பத்திய உணவாகும். வறுமையால் வயிறு ஒடுங்கி வயிற்றில் பல வரிகளை கொண்ட வாட்டமுடைய புலவர்களுக்கு அவர்கள் உடல் பலம் பெற நெய்யுடை அடிசில் கொடுத்தான் என பெருஞ்சித்திரனாரால் பாடப்பெற்ற புறநானூற்று பாடல் கூறுகின்றது. அவள் புகுவரியா தாவலின் வாடிய நெறிகொள் வரிக்குடர் குளிப்பத்தன்னென குய்கொள் கொழுந்துவை நெய்யுடை அடிசில் மதிசேர் நான்மீன் போல நவின்ற. பக்கம் 41 சுவையான சங்ககால தமிழர் சமையல். தேவையான பொருட்கள்: அரிசி 200 கிராம், கருவா சிறிதளவு, கராம்பு 2 தொடக்கம் 3, பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 மேசைக்கரண்டி, ஏலக்காய் 2, சீரகம் 1 தேக்கரண்டி, கொத்தமல்லி இலை அல்லது கறிவேப்பிலை தேவையான அளவு, நெய் 30 கிராம், தேங்காய்பால் 200 மில்லிலிட்டர், தண்ணீர் 200 மில்லிலிட்டர், உப்பு தேவையான அளவு. தாச்சியில் நெய் விட்டு கருவா கராம்பு ஏலக்காய் சீரகம் என்பவற்றை சேர்த்து வதக்கவும். கூடவே நறுக்கிய இஞ்சியை சேர்த்து பொன்னுரமாக வதக்கவும். சுமார் 30 நிமிடங்கள் தண்ணீரில் உரிய அரிசியினை நன்கு வடித்து இவற்றுடன் சேர்க்கவும். கொத்தமல்லி இலை அல்லது கறிவேப்பிலையை நறுக்கி சேர்த்து வதக்கவும். தேங்காய்பால்
தண்ணீர் சேர்த்து தேவையான அளவு உப்பு சிறிதாக சேர்த்து சோறு குழைந்து போகாமல் வேக வைத்து இறக்கி நன்கு பிரட்டி கொள்ளவும். இதனை இஞ்சி சம்பலுடன் உண்பார்கள். 3. தயிர் உளுந்து வடை. உளுந்தின் பருப்பை உலர்த்ததி ஊறச்செய். தழுந்தாதரைத்து வடையாக்கி செழுந்தேநீர் கூட்டியுண வையபித்த சோபையறு மூதையிலை தீட்டி வேர் கண்மாதே சேர். பக்கம் 402. பதார்த்த குண சிந்தாமணி. உளுத்தம் பருப்பை புளித்த தயிரில் ஊற வைத்து பெரும்படியாக அரைத்து சுட்ட வடையை தேனில் தோய்த்து உண்ண கபம், பித்தம் சேர்க்கையால் ஏற்படும் உடல் வீக்கங்கள் குறையும். 4. புளி தயிர் குழம்பு. தேவையான பொருட்கள்: தயிர் 200 மில்லி லிட்டர், தேங்காய் 30 கிராம், மிளகு 1 தேக்கரண்டி, நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் 2 மேசைக்கரண்டி, மஞ்சள் தூள் சிறிதளவு, வெந்தயம் 1/2 தேக்கரண்டி, புளிச்சாறு 1 மேசைக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, துவரம் பருப்பு 2 தேக்கரண்டி, மல்லி 2 தேக்கரண்டி, கறிவேப்பிலை சிறிதளவு, சீரகம் 1 தேக்கரண்டி, இஞ்சி சிறுதுண்டு, உப்பு 1 தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. ஊற வைத்த கடலை பருப்பு துவரம் பருப்புடன் மல்லி, வெந்தயம், தேங்காய், இஞ்சி, மிளகை சேர்த்து நன்கு அரைத்து கொள்ளவும். தாச்சியில் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றி சீரகம், நறுக்கிய கறிவேப்பிலையை சேர்த்து வதக்கவும். இதனுடன் மஞ்சள் தூள், உப்பு அரைத்த விழுதை சேர்த்து வதக்கவும். பச்சை வாடை போன பின்பு நெருப்பினை குறைத்து கொண்டு தயிரை கடைந்து தாச்சியிலிட்டு கலக்கி போதுமான தண்ணீரை விட்டு கலக்கி குழம்பை கொதிக்க விடவும். குழம்பு கொதிக்கும் போது புளிச்சாற்றினை சேர்த்து கொள்ளவும். 5. மோர் அருந்தும் விதம். தேவையான பொருட்கள்: மோர் 300 மில்லி லிட்டர், உப்பு தேவையான அளவு, சீரகம் 1/2 தேக்கரண்டி, கறிவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி 1/2 இன்ச். மோருடன் தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து அதனுள் சீரகம், உப்பு, பொடியாக நறுக்கிய இஞ்சி, கறிவேப்பிலை சேர்த்து நன்கு கலக்கி அருந்துதல் வேண்டும். 6. பாலவல். தேவையான பொருட்கள்: அவல் 100 கிராம், பால் 200 மில்லி லிட்டர், ஏலக்காய் 2, சீனி அல்லது சர்க்கரை தூள் 50 கிராம். கழுவி சுத்தம் செய்த அவலை சூடான பாலில் சேர்த்து கலக்கவும். கூடவே பொடித்த ஏலக்காய், சீனி அல்லது சர்க்கரை சேர்த்து நன்கு கலந்து அவல் பாலில் ஊறிய பின் உண்ணவும். எருமை பால். தயிர், வெண்ணெய், நெய், மோர். மேலிப்பாறையிறே வெண்ணெய் மிகுவிக்கும் கிரந்தி மந்தம், சீதத்தோடு அரிய வாயு செப்புறு நெய்யுமிட்டே, ஏதுற்ற வெண்ணெய் தென்னை எடுத்த மோர் கிராணிதாகம், வாதைக்கா மாலை பாண்டு வெண்சல ரோகம் போக்கும். பக்கம் 85. அமிர்த சாகரம். பதார்த்த சூடாமணி. எருமை மாட்டின் பால், தயிர், வெண்ணெய், கிரந்தி, மந்தம், சோர்வு என்பவற்றை மிகுவிக்கும். நெய்யினால் குளிர்ச்சி அதிகமாகி வாயுவும் ஏற்படும். வெண்ணெய் எடுத்த எருமைப்பால் மோர் நீண்ட நாள் கழிச்சல் நாவறட்சி, காமாலை, பாண்டு, சலரோகம் என்பவற்றை குறைக்கும். வெள்ளாட்டு பால். வெள்ளாட்டு நீர்க்கு பேதி மிக உண்டாம், கிருமி வீக்கம், கள்ளம் இல்லாமற் தீருங், காசில்பா நோய்களுக்காம், உள்ளொரு கிரந்திவாத முறுசூலை மந்தம் வாயு, விள்ளரும் பழைய காய்ச்சல் மேவிய குணமும் போமே. பக்கம் 86. அமிர்த சாகரம். பதார்த்த சூடாமணி. இங்கு வெள்ளாட்டு நீர் என்பது வெள்ளாட்டின் சிறு நீராகும். இதனை அருந்தின் பேதி உண்டாகும். அத்துடன் கிருமிகளால் உடலில் உண்டாகும் வீக்கங்கள் குறையும். ஆட்டுப்பாலுக்கு கிரந்தி, வாதத்தினால் ஏற்படும் வலி, மந்தம், அதனால் ஏற்படும் வாய்வு, சொல்ல முடியாத அளவு இருக்கும் நீண்ட நாள் காய்ச்சல், அதனால் ஏற்படும் உபத்திரவங்களும் குறையும். ஊட்டச்சத்துக்களை பொறுத்தவரையில் பசுப்பாலினை விட ஆட்டுப்பால் சற்று சிறந்ததாகவே காணப்படுகின்றது. பசுப்பால் ஆட்டுப்பால் சத்துக்களின் அளவுகள்: 240 மில்லி லிட்டர், 244 கிராம். உணவுடன் பால் வகைகள் அருந்துவதால் பல நன்மைகள் கிடைக்கும். இவ்வாறான பாலினை இரவு உணவுக்கு பின்னர் நன்கு வற்ற காய்ச்சி அருந்த வேண்டும் என யாழ்ப்பாண சித்த மருத்துவ நூலான பர்ராசசகரம் கூறுகின்றது. மன்னிரவு உண்ட பின்பு பெற்ற காய்ச்சல் மாவின் பால் நன்னயமாக கொள்ளி நயன நோய் நாடாதோடும் பண்ணு தீபனங்களெல்லாம் சமித்திடும் பல நோய் மாறும். வண்ணமே தடித்து விம்மி வளர்ந்திடும் வடிவுண்டாமே. பக்கம் 112 பர்ராசசகர வைத்தியம். பால் காய்ச்சும் போது நீர் சேர்த்து காய்ச்சுதல் வேண்டும். வெள்ளாட்டு பால் பசுப்பாலாயின் 1/8 நீரும் ஏனையவற்றின் பால்களுக்கு சமபங்கு நீரும் சேர்த்து காய்ச்சுதல் வேண்டும். அதேபோல் பாலின் தரத்தினை அதிகரிக்கவும் ஒவ்வாமைகளை குறைக்கவும் சுக்கு அல்லது சிறுகாஞ்சோன்றி வேர் சேர்த்து காய்ச்சுதல் வேண்டும். இவ்வாறு காய்ச்சும் பால் வெள்ளாட்டு பாலுக்கு ஒப்பாகும் என சித்த மருத்துவ நூலான குணப்பாடம் தாது சீவ வகுப்பு கூறுகின்றது. ஆடு பசும் பால் காய்ச்சி லசடப்பா கம்புணலாம் நிடெருமை செம்மறிக்கு நேர் நேரான் தேடறிய சுக்கு சிறு காஞ்சோன்றி வேர் கூட்டி சுவரிய பாலுக்கும் வெள்ளாட்டு பாற்குறை. பக்கம் 525 தாது சீவ வகுப்பு குணபாடம் தொடரும்.